కరు విజిద వేరు కూడా
గరు మూలాసనారుడ మంత్రితుమని తిరసార సంవర్ధనయట అవశ్య ఇలక్క సాక్షాత్కర గనీమ సందహా జాతిక ప్రతిపత్యక్ సకస్కర గనీమే పనత సంబంధవ కథా క్రీమ మహితాన్ని ఇతామ వెదగత్ మాతృకావక్ అపి దకినో ఎక్దాస్ నమసియ గణంవల మే గన కథాకరనుట ఆర్థిక వర్ధనయక్ గన తమై కథాకరి రటే జనగహనేట సాపేక్షవ నిష్పాదన సాధక ఉపయోగికరగిన బాండహా సేవా నిష్పాదనే కిరీమ తమై వర్ధనయక్ విదియట కథాకరి హెబై కాలయక్ కనకొట మే ఆర్థిక వర్ధనయ తుల రటక్ సమాజయక్ ఇస్సరహట అనేక పిలిబంద ప్రశ్న గెటలు తిబుణ ఎనిసా తమై ఆర్థిక సంవర్ధనయ గన కథాకరి రటే బాండహా సేవా నిష్పాదన వర్ధనయత్ సమగమ జీవితే పుద్గలయాగే జీవితే భౌతిక గుణాత్మక తత్వే పిలిబంధవ అధ్యాపన సమాజీయ సహ వినత్ అంశ వర్ధనే పిలిబంధవ కథాకలి హై మే తత్వే వర్తమాన వినస్సలా తీన మొకదే అరమును సాక్షాత్కరగండ బెరివిలా తీరు అపి రటాక్ విధిహట నిదాస లభపు దవసే ఇందలా మే దక్వా కాలసీమావ తుల ఏ ఆర్థిక సంవర్ధన ఆర్థిక వృద్ధియ పిలిబంధవ కథాకరణ కొట అపిట వర్తమానే వివిధ ఘటలు అభియోగవల్ట మూడుదెండ సిద్ధవేలా తీరు కొహమునా తిరసార విశేషమ్మ తిరసార సంవర్ధనయ సమలువేది తిరసార సంవర్ధనయ అభిమతార్థ ఇవగేమ అలు సంవర్ధన ఇలక్క సమూహయాక్ ఎతులత్ తిరసార సంవర్ధన సందహవు దిదాస్తి న్యాయపత్రే నిలవసిం అనుమత కల ఎక్సైజ్ జాతింగి సంవిధాన్ ఏ అనువ తిరసార సంవర్ధన అభిమతార్థ దాహతక్క ఏవట ఆయాత్ ఇలక్క ఎకసీ హటనమయాక్ పిలిబంధవ కథావట బాజ్యని ఉన్నా హెబై దిదాహ వర్షేది మే సంవర్ధన సందా అతికరగత్త సహస్రక సంవర్ధన అభిమతార్థ ఏ అభిమతార్థ మే వెనకొడ సాక్షాత్కరగంట బెరి ఉన్న నిసా తమై తిరసార సంవర్ధన అభిమతార్థ గణ కథాకరాలి కోమునాత్ ఎవని పనత అపే రటట ఏ పనత ఇదిరిపాత్ కర్ల ఏ ఇలక్క అభిమతార్థ సార్థకరగాండి ఉత్సాహధరీమ బొమ్మ వెదగత్ కీల అపి విశ్వాసకర్ర కోమునాత్ అపి దకినవ లోకే అమెరికావ బ్రితాన్య ఇవగేమ బటహిర యూరోపియ రటవాల్ ఆర్థిక సంవర్ధనే గిన కథాకిరీమేది ఏ రటవాల్ సంపత్ అది పరిభోజనేకిన తమ ఏ రటవాల్ అదేమైనకొట సంవర్ధన సాక్షాత్కరగనితి విశేషమ పరిధి ఎతిన రటవాల్ శ్రీలంకావగే మీ తుంగన లోకే సంవర్ధనేమి పవతిన రటవల్ వలట వివిధ క్రమోపాయాన్స వివిధ సంవర్ధన సలసు ఆకృతి అందునలా దినం అబ్బాయి వెడిపుర మేఘలో సంవర్ధనీయ సందహా సంపద్ భావితాకరణ పరిసరేగన సలకాన్నినే మే వెనకొట గోలియ ఉష్ణత్తే వెడివిలా తీయను గోలియ ఉష్ణత్తే వెడి వెనకొట ఇక పెత్తకిం హిమ గ్లెసియర్ ఏవా ఉనువెల ముహుదు జలమట్టమ సాగర జలమట్టమ ఇహలట నగిన ఇహరా సమహార దూపత్వ ఎటవిన తత్వక్ మతువిలా తీను అనిపెత్తిం తమంగే రటట అవశ్య సంపత్ లభాగనీమట లోక విలంద ఆధిపత్య లభాగనీమట ఆర్థిక సంవర్ధని ఉపాయుపక్రమ క్రియాత్మక క్రిమిది మేకలంట అవశ్యాయి అవి బలే ఎనిసా న్యాస్తి కావి ఎతులు చాల అవిప్రమాణ కత్తదా బలనం న్యాస్తి కావి పరిసరేట్ వాయుగోలేట్ సాగరేట్ మేవట అహితకర అద్దాబలిం కిరీమతుల మే పరిసరే వినాశనం హెబై సంవర్ధన ఏమి పావుతుంది రటవల్టికి నగులు పరిసరే ఆరక్షాకరగండు వనాంతరటికి ఆరక్షాకరగండుని జల ఉత్పత్తికి ఆరక్షాకరగండుని కర్మాంత ఆరంభకరకుంటే మేమే అగ్గది వాళ్ళు సలికిలి మత్తండోనికి హెబై మే బలవత్ రటవల్ బటహీర రటవల్ మే సంవర్ధన ఆకృతి పిలిబంధవ కిసిమదయాక్ అనుగమనీకరాన్నినే ఏక ప్రతిపాలయాక్ విద్య తమాయి అద పరిసరే మినుసుంటే ఎరేవిలా తీరు మేమెనకొట మహాకునాటు జలగలీం భూమికంప మే సేలు స్వభావిక అనతురు ఒలి మినుసుంట హెమాతిమ్మ తర్జనీకరణం అపి దెక్క పహుగే కాలి శ్రీలంకావతుల కందు నాయనో అనిపెత్తింగ్ మినుసుసింగ్ මිනිසුන්ගේ මිනිස් ක්‍රියාකාරකම් වල ප්‍රතිඵල විදිහට එකවුතුණු කුණු කඳු ඒවා නාය ගිහිලා මිනිස්සු විශාල ප්‍රමාණයෙන් විනාශ වෙනවා. අනිත් පැත්තෙන් ශාලා වගේ හමුදා කඳවුරු වලට නිසි ආරක්ෂාව නිසි සැලකිල්ල යොමු නොවීම නිසා ශාලා විනාශයන් වෙලා මේ පරිසරය වගේම අපේ සංවර්ධන අරමුණු සාක්ෂාත් කර ගැනීමට තියෙන මේ සම්පත් සියල්ල විනාශ වෙනවා. ඒ නිසා මේ පිළිබඳව අපි නැවත සලකා බැලිය යුතුනවා. 2015 ජනාධිපතිවරණයේදී මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමා ජනාධිපති වුණාට පස්සේ යහපාලන ආර්ථික ප්‍රතිපත්ති, ලිච්ඡවී ආර්ථික ප්‍රතිපත්ති, ඒ වගේම මූල්‍ය විනය, හොරකම දූෂණයෙන් තොර රටක් නිර්මාණය කිරීමට පොරොන්දු දීලා බලයටපත් වුණු මේ ආණ්ඩුව මේ වගේ පනතක් ඉදිරිපත් කරලා රටේ අනාගතය පිළිබඳව සාධනීය තත්ත්වයක් බලාපොරොත්තු වෙනවා නම් මං හිතන්නේ ඒ ක්‍රියාමාර්ග පිළිබඳව නැවත සලකා බැලිය යුතු වෙනවා. අපි දන්නවා අපේ රටේ ආර්ථිකය භාරව ආර්ථිකය ගත්තම මුදල් අමාත්‍යාංශයේ භාරව කටයුතු කරපු අමාත්‍යතුමා මහබැංකු බෙදුම් කර වංචාවට චෝදනා ලබලා ඔහුට තමන්ගේ නිලය අත්හරින්න සිද්ධ වෙනවා. ඉතින් අවුරුදු දෙකක කාල සීමාවක් තුළ මේ ආර්ථිකය නිවැරදි දිශාවට ගමන් කරන්නට, ඒ වගේම ආර්ථිකය හසුරවන්නට ආර්ථිකයේ මර්මස්ථාන හිමි ප්‍රධාන අමාත්‍ය ධූරයක් දරන අමාත්‍යවරයෙකුටගේ විශ්වාසය බිඳුනම, ඒ වගේ හොරකම් වලට දූෂණ වලට චෝදනා ලබලා ඉල්ලා අස්වීම තුළම අපිට මේ ආර්ථිකයේ මේ රට ආර්ථිකයේ ගමන් කරන දිශාව ඒ ඇමතිවරුන්ගේ ක්‍රියාකලාපය තුළින් අපිට පෙන්නුම් කරනවා. කොහොමුණත් අපි සියලු දෙනාම විපක්ෂයේ විදියට අපි සියලු දෙනා බලාපොරොත්තු වෙන්නේ මේ ආර්ථික නිවැරදි දිශාවට ගමන් කරනවා දකින්න. හැබැයි නිවැරදි දිශාවට ගමන් කරනවා දකින්නට නම් මේ තිරසර සංවර්ධනය පිළිබඳ විශේෂයෙන් කල්පවත්න පරිසරය සමග ගැටගැසුණු, ඒ වගේම මේ රට පෙළෙන විශේෂයෙන්ම දුප්පත්කම, ඒ දරිද්‍රතාවය, මන්දපෝෂණය, ඒ වගේම යහපත් සෞඛ්‍ය තත්ත්වයක් නිර්මාණය කර ගැනීම, මේ කරුණු කාරණා සියල්ල දිහා අපි විශේෂ අවධානයක් යොමු කළ යුතු වෙනවා. වර්තමානයේ වෙනකොට අපි දැකලා තියෙනවා විශේෂයෙන්ම පහුගිය කාලවල පාතාල ලෝකය සක්‍රිය වෙනවා අපි දැකලා තියෙනවා. ඒ පාතාල ලෝකය සක්‍රිය වීම තුළ මත්ද්‍රව්‍ය ජාලයක් මේ රට තුළ ක්‍රියාත්මක වෙනවා. සතස වගේ ඒ රාජ්‍ය ආයතනවල ගේන පිටරටින් ගේන බඩුවල කන්ටේනර්වල අපි දැක්ක කොකේන් වගේ කුඩු පිළිබඳව සමස්ත සමාජයේම කලකිරීමෙන් යුතුව ඒ ගැන කතා කරනවා. ඒ නිසා මේ රටේ තරුණ පරපුරට මත් කරවන, විවිධ ලෙඩ රෝග වලට ගොදුරු කරන, තරුණයන්ගේ අනාගතය විනාශ කරන මේ වගේ මත්ද්‍රව්‍ය ජාවාරම්කරුවන්, ඒ වගේම පාතාල ලෝකයේ සමග කටයුතු කරන මේ ජාලය විනාශ කරලා දාන්නට ඕන. අනිත් පැත්තෙන් සම්පත් කොල්ලකෑම මේ රටේ අනාගත පරපුර වෙනුවෙන් තිබෙන සම්පත් ප්‍රමාණය, මේ සම්පත් ආරක්ෂා කරගන්නට ඕන. ඒ විතරක් නෙමෙයි, අපි දකිනවා පරිසර විනාශය දිහා බැලුවම අද ලංකාව තුළ තියෙන සිංහරාජ වැනි සමක වනාන්තර අපි තවදුරටත් ආරක්ෂා කරගන්නට ඕන. ඒ වගේම වියලි කලාපීය වනාන්තර අපි සියල්ල ආරක්ෂා කරගන්නට ඕන. ඉතින් වනාන්තර ආරක්ෂා නොකරගත්තොත් ජල උල්පත් සිඳෙනවා, ඒ වගේම වනසතුන්, වන ජීවීන්, ඒ වගේම ජෛව විවිධත්වයට බලපාන බොහෝ ප්‍රශ්න ඇති වෙන්න පුළුවන්කම තියෙනවා. මේ වෙනකොට ආර්ථික සංවර්ධනය වෙනුවෙන් මොනරාගල වගේ ප්‍රදේශවල, දිස්ත්‍රික්කවල ඒ වනාන්තර, එහෙම නැත්නම් ඒ ඉඩම් විදේශීය සමාගම් සතු කරන්නට යෑමෙන් බරපතල පාරිසරික හානි වෙනව පමණක් නොවේ, මේ රටේ ගොවි ජනතාව ගොවිතැන් කරන ග්‍රාමීය ප්‍රදේශවල ජීවත් වන ජනතාවගේ කෘෂි ආර්ථිකය පිළිබඳව ප්‍රශ්නාර්ථයක් මතුවෙන. අනෙක් පැත්තෙන් පරිසරයට හානි කරන උක්වගාව වගේ වගාවන්, මොනරාගල වගේ වනාන්තර නැඹුල් වනාන්තර තිබෙන, ඒ වගේම කෘෂිකර්මාන්තයෙන් ජීවත් වෙන ගොවීන් වැඩි පිරිසක් ජීවත් වෙන ප්‍රදේශයක අක්කර 62,500ක් වගේ වනාන්තර උක්කර්මාන්තය සඳහා ලබලා දෙනකොට ගොවීන්ට ගොවිතැන් කරන්න ඉඩම් නැති වෙනවා. ජල උල්පත් සිදෙන්නට පුළුවන් වෙනවා. ඒවගේම කෘෂිකාර්මික ප්‍රදේශවලට අවශ්‍ය ජලය ලබා ගැනීමේ ප්‍රශ්න තියෙනවා. ඉතින් මේවා පිළිබඳවත් තිරසර සංවර්ධනයේදී විශේෂයෙන් සලකා බැලිය යුතු වෙනවා. විශේෂයෙන්ම සංවර්ධන සැලසුම් සකස් කිරීමේදී වර්තමානයේ දිහා ගැන පමණක් නෙවෙයි අනාගතයේ දිහා බලලා මේ සංවර්ධන සැලසුම් සකස් කරන්නට ඕන. පරිසරය ගැන වගේම මානවයා ගැනත් මිනිස්සු ගැනත් බලන්නට ඕන. අපි දකිනවා පරිසරය සමස්තයක් විදිහට ආරක්ෂා කරගෙන සංවර්ධනයක් බලාපොරොත්තු වෙන්නට බෑ. සංවර්ධනය කරනකොට වනාන්තරයන් ප්‍රමාණයක් ක්ෂය වෙනවා. ඒ වගේම ඒ පිළිබඳ සැලකිලිමත් වෙලා මේ සංවර්ධනය සිදු කර යුතුයි කියලා අපි විශ්වාස කරනවා. අනෙක් පැත්තෙන් අපි දකිනවා මේ රටේ තියෙන යැපුම් ආර්ථිකය, විශේෂයෙන් මේ යැපුම් ආර්ථිකය නිෂ්පාදන ආර්ථිකයක් දක්වා වර්ධනය කරන්න අවශ්‍ය සැලසුම් කරන්න ඕන. අතිගරු ජනාධිපතිතුමාගේ සංකල්පයක් තිබුණා 2017 වර්ෂයේ දරිද්‍රතාවය මුලිනුපුටා දැමීම සඳහා 2017 වර්ෂයේ නම් කර. ඒ තුළ ජාතික නිෂ්පාදනය වැඩිකිරීම, කර්මාන්ත සංවර්ධනය කිරීම, සේවාංශ වර්ධනය කිරීම ඉලක්කයන් සිදු වුණත් අපිට මහ බැංකු වාර්තාව දිහා බැලුවම මේ රටේ ආර්ථිකය පිළිබඳව නිවැරදි තොරතුරු අපිට ලබා ගන්න පුළුවන් වෙන්නේ මහ බැංකු ආර්ථික වාර්තාවේ. නමුත් මහ බැංකු ආර්ථික වාර්තාව තුළ දකින දත්ත දිහා බැලුවම මේ රටේ ආර්ථික සංවර්ධනය පිළිබඳව පසුගාමී තත්ත්වයක් අපිට දක්නට ලැබෙනවා. විශේෂයෙන්ම ආර්ථික වර්ධනය ගත්තම අඩුවීමක් දකින්න ලැබෙනවා. ඒ වගේම ඒක පුද්ගල ආදායම, ඒක පුද්ගල දළ ජාතික ආදායම අඩුවීමක් තියෙනවා. ඒ වගේම කෘෂි අංශයේ වර්ධනය ලොකු කඩාවැටීමක් සිද්ධ වෙලා තියෙනවා. ඒ වගේම දළ ජාතික ආදායමේ වර්ධන වේගය අඩු වෙලා තියෙනවා. ආයෝජන අනුපාතය එක පැත්තකින්, අනිත් පැත්තෙන් දේශීය ඉතුරුම අනුපාතික, විදේශීය සුද්ධ ප්‍රාථමික හා ද්විතීක ආදායම් ප්‍රමාණය අඩු වෙලා තියෙනවා. ජාතික ඉතිරිම් අනුපාතය අඩු වෙලා තියෙනවා. සේවා වියුක්ති අනුපාතික අඩු වෙලා තියෙනවා. ඉතින් මේ වගේ ආර්ථික දර්ශක
ආර්ථික කරු මන්ත්‍රීතුමා විනාඩි එකක් තියෙනවා.
ආර්ථික ඉදිරියට ගෙනියන දර්ශක සියල්ල පසුගාමී තත්ත්වයක් වර්ධනය වෙලා තියෙනවා. ඒ නිසා මේවා සැලකිල්ලකට අරගෙන තමයි තිරසාර සංවර්ධනයක් ගැන අපිට සිතන්න වෙන්නේ. ඒ නිසා අනෙක් පැත්තෙන් අපිට තිරසාර සංවර්ධනය ගැන හිතනකොට රටේ ජාතික නිෂ්පාදනය ගැන විතරක් නෙමෙයි මිනිසුන්ගේ භෞතික ජීවන තත්ත්ව දර්ශකයන් ගැන සිතන්න වෙනවා. විශේෂයෙන් අධ්‍යාපනය නව ලෝකයට ගැලපෙන විදිහට ජාත්‍යන්තර ප්‍රවණතා අඳුන ගැනීම, මේ රටේ අභිමානය අනාගතයට ගෙනියන්න පුළුවන්, ඒ වගේම මේ රටේ අභිමානය ජාත්‍යන්තරයට ගෙනියන්න පුළුවන් දරුවන් බිහි කරන්න. ඒ නිසා අධ්‍යාපනයේ ගුණාත්මක තත්ත්වය, ප්‍රාථමික, ද්විතීයික සහ උසස් අධ්‍යාපනයේ පිළිබඳ විශේෂ අවධානයක් යොමු කරලා ජාත්‍යන්තරයට ගැලපෙන, ඒ වගේම රැකියා අවස්ථාවන් නිර්මාණය කරන නිර්මාණශීලී දරුවන් පිරිසක් බිහි කරන අධ්‍යාපන ක්‍රමයකට අපි ආ යුතු වෙනවා. පැලස්තර අලවන తాවකාලික පිළියම් සඳහා අධ්‍යාපනය සඳහා කටයුතු කරනවට වඩා ඒ ගැන දීර්ඝකාලීන සැලැස්මක් ඇතුව යන්නට ඕන. අනිත් පැත්තේ ආගමික සහජීවනය, විශේෂයෙන්ම ආගමික නායකින්ට නිග්‍රහ කරන ආගමික නායකින්ට මඩගහන, විශේෂයෙන් භික්ෂුන් වහන්සේලා ඇතුළු මහා සංඝරත්නයට අවලාද නගර ඒ සංස්කෘතිය අපි පිට දකින්න ඕන. විශේෂයෙන් ඉස්ලාම් පූජකීන්ට, කතෝලික පියතුමන්ලාට මේ හැම ආගමකම ඒ නායකින්ට ගරු කරන්න ඕනේ, ඒ දර්ශනයට ගරු කරන්නට. මේ හැම ආගමකම තියෙන සහජීවනයේ ගරු කරලා යන්න ඕනේ. ඒ වගේම මේ රට ගත්තම ජාතීන් ජනවර
කරු මන්ත්‍රීතුමා කාලය අවසන්.
සිංහල, දෙමළ, මුස්ලිම් මේ සියලු දෙනාට එකට ජීවත් වෙන්නට පුළුවන් සංවර්ධිත රටක් නිර්මාණය කිරීම සඳහා තිරසාර සංවර්ධනයේ අරමුණු යොමු වෙන්න ඕනේ කියන කාරණේ සිහිපත් කරමින් නතර වෙනවා.
බොහොම ස්තුතියි ගෞරව ජෝගේශ්වර.
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட நீடித்து நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி சார்பான இன்றைய விடயத்தில் பேசுவதையிட்டு முதலிலே எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கை நிலை பெறுதகு அபிவிருத்தி என்ற ரீதியில் நிலை பெறுதகு அபிவிருத்தி பேரவை ஒன்றை தாவிப்பதற்காக இந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்றது. உண்மையிலே இந்த விடயம் மிகவும் வரவேற்கத்தக்கதாகும். ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபையில் 2030 நிலைத்திருக்கக்கூடிய அபிவிருத்தியை ஏற்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. உலக நாடுகளிலே அவ்வாறான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நிலையிலே எமது நாட்டை பொறுத்தவரையிலும் எமது நாட்டிலும் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மாண்புமிகு ஜனாதிபதி தலைமையில் மகாவலி அபிவிருத்தி மற்றும் நிலைத்திருக்கக்கூடிய அபிவிருத்தி சார்பான அமைச்சு அவரிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர வனவிலங்கு வனபரிபாலனம் போன்ற அமைச்சுகள் உருவாக்கப்பட்டு இது சார்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. பாராளுமன்றத்திலும் இதற்கான மேற்பார்வை குழுக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறுகின்றது. அது தவிர பிரதி சபாநாயகர் தலைமையிலே நிலைத்திருக்கக்கூடிய அபிவிருத்தி சார்பான குழுவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனோடு சேர்ந்ததாக நிலை பெறு தகு அபிவிருத்தி பேரவை ஒன்றை ஏற்படுத்தி இங்கே இலங்கையில் நிலை பெறு தகு அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் சிந்தித்து வருகின்றது. நாங்கள் இந்த வகையிலே பல விடயங்களை ஆராயலாம். ஏனென்றால் அவற்றில் பல விடயங்கள் தங்கியிருக்கிற கிட்டத்தட்ட 16 விடயங்களுக்கு மேல் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய இந்த அபிவிருத்தியை ஏற்படுத்துவது எங்கள் ஒவ்வொருவரினதும் மனப்பாங்குகளில் தங்கியிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம், தொழில்நுட்பவியல் வளர்ச்சி கண்டு நாங்கள் எல்லோரும் துள்ளி எழுகின்றோம். இப்போது எல்லா இடமும் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கின்றது என்று அந்த துள்ளி எழுகின்ற அந்த மனித குலம் ஏற்படுத்துகின்ற அந்த தொழில் கழிவு தொழிற்சாலை கழிவு இவற்றால் சூழலில் தொல்லைகள் ஏற்படுவதை அந்த மனித குலம் சிந்திக்க தவறுகின்றது. இதனால் கெடுவது யார்? மனித வாழ்வுதான் கெட்டு செல்லுகின்றது. ஆகவே இந்த வகையிலே நாங்கள் ஆராயும் போது இந்த நிலைத்திருக்கக்கூடிய அபிவிருத்தி சம்பந்தமான பல விடயங்களை நாங்கள் இதன் எங்கள் முன்னே கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக இன்று இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலே கடந்த காலங்களில் எங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 20% இலங்கை நாட்டில் இருக்க வேண்டிய காடுகளின் அளவு இப்போது 6% இருக்கின்றது. காடுகள் அழிக்கப்படுவதன் காரணமாக சூழல் கெடுகின்றது, மழை வீழ்ச்சி குறைகின்றது, சூழல் பாதிப்பு ஏற்படுகின்றது. இந்த காடுகளை அழிப்பவர்கள் யார் என்று பார்த்தால் ஒரு வகையிலே மனிதர்கள், அடுத்த வகையிலே அபிவிருத்தி என்ற நோக்கங்கள், அடுத்த வகையிலே மீள்குடியேற்றம் என்ற செயற்பாடுகள் இவ்வாறு. அது தவிர குடியேற்றம் திட்டமிட்ட குடியேற்றம் என்ற செயற்பாடுகளும் இந்த காடு அழிப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றது. இன்று காடுகள் அழிக்கப்படுவதன் காரணமாக இலங்கை பாரிய அச்சுறுத்தலை எதிர்நோக்கி வருகின்றது. இந்த வகையிலே நாங்கள் பார்க்கும்போது கடந்த தமிழீழ விடுதலை புலிகளின் ஆட்சி காலத்திலே அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் இந்த காடுகளை வளர்த்தல், மரங்களை நட்டு வளர்க்கின்ற செயற்பாடு மிக அதிகமாக இருந்தது. அவர்கள் காடுகளை பாதுகாப்பதில் மிகவும் அக்கறை காட்டினார்கள். வடக்கு கிழக்கிலே பெரும்பாலான இடங்களில் மரங்கள் நடப்பட்டு அங்கு வனங்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் அது எப்போது அழிக்கப்பட்டது, யாரால் அழிக்கப்பட்டது என்றால் இலங்கை இராணுவத்தினரால் அழிக்கப்பட்டது. இவ்வாறு காடுகளை ஆறி அழித்தார்கள் அரசாங்கத்தின் பின்னணியில் இருந்தவர்கள். அந்த காலத்திலே அந்த நடவடிக்கைகளை செய்தார்கள். அதன் பிற்பாடு திட்டமிட்ட குடியேற்றம் என்ற வகையிலே எங்களது வடக்கு கிழக்கு பகுதியிலே காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் மக்கள் கேட்கும் போது அது வனபரிபாலன காணி, அது வழங்க முடியாது என்று கூறுபவர்கள் ஆனால் தங்களது தேவைகள் வரும்போது அரசாங்கத்தின் பின்னணியாக இருந்து பெருந்தொகையான காடுகளை அழித்து விடுகின்றார்கள். அவ்வாறாயிருந்தால் இந்த நிலையான அபிவிருத்தியை எதிர்கால மக்களின் நலன் கருதி கொண்டு செல்ல முடியுமா? இந்த சூழல் மாசுபடுவதை தடுக்க முடியுமா? இதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த நிலைமை காணப்படுகின்றது, இதிலிருந்து மாற்றம் வேண்டும். எதிர்கால சந்ததியினரின் நிலையை உற்று நோக்கியதாக எங்களது செயற்பாடுகள் கொண்டு செல்ல வேண்டும். இது சார்பாகத்தான் நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி என்ற விடயத்தில் கூறுகின்றார்கள். நிலைத்து நிற்கும் அபிவிருத்தியை அடிப்படையாக கொண்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளே இன்று உலகில் அனைத்து நாடுகளிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மனித வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும் அபிவிருத்தியின் இலட்சியமாகிய மனிதகுல மேம்பாட்டை உறுதி செய்வதும் அதற்காக மீயில் காணப்படும் வளங்களை சிறந்த முறையில் பயன்படுத்துவதுமே இதன் பிரதான நோக்கமாகும். இதனை அடைவதற்காக வளர்முக நாடுகளில் சர்வதேச முகவர்களால் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி குறித்த இலக்கு அடுத்த 100 சில வருடங்கள் வரையில் பாரிய சவாலை தொடரும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அது தவிர நிலைத்து நிற்கும் அபிவிருத்தியை பற்றி இன்னும் வரைவிலக்கணங்கள் கூட கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக உணவு விவசாய ஸ்தாபனம் தன்ற கருத்தின்படி நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி என்பது இயற்கை வளங்களின் அடிப்படை முகாமத்துவத்தையும் எதிர்கால நிகழ்கால சந்ததியினரின் தேவைகள் அவற்றின் கிடைப்பனவுகளையும் நிச்சயப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் தொழில்நுட்ப ரீதியான மாற்றங்களை நெறிப்படுத்துவதாகும் என வரவிலக்கணம் செய்திருக்கிறது. அத்தோடு உலக வங்கி தனது வரவிலக்கணத்தை அரசியல், சமூக, பொருளாதாரம் போன்றவற்றின் ஊடாக நிகழ்காலத்தை மாத்திரம் கருத்தில் கொள்ளாமல் எதிர்கால சந்ததியினரையும் கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி செயல்முறையே நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி என வரவிலக்கணப்படுத்தி இருக்கின்றது. கட்டிடக் கலைஞர்களுக்கான உலக காங்கிரஸ் தனது அறிக்கையில் 1993 வருங்கால தலைமுறையினர் தமது தேவைகளை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய ஆற்றலின் மீது தாக்கம் எதனையும் ஏற்படுத்தாமல் இன்றைய தலைமுறையினரின் தேவைகளை நிறைவு செய்து வைக்கும் அபிவிருத்தி செயல்முறை நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி என்று கூறப்படுகின்றது. அது தவிர 1987 சூழல் அபிவிருத்தி ஆணைக்குழு தனது அறிக்கையில் கூறுகின்றது. எதிர்காலம் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் தேவைகளை எதிர்கொள்ளும் எதிர்கால சந்ததியினர் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் நிகழ்கால மக்கள் அதற்கு எந்தவித இடையூறும் ஏற்படுத்தா வண்ணம் வாழ்வதே நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி என்று குறிப்பிட்டிருக்கிறது. இவ்வாறு நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி சம்பந்தமாக பல வரவிலக்கணங்களை கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அவற்றை நாங்கள் இலங்கையிலும் கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதனால்தான் பல நடைமுறைகளை தற்போதைய அரசாங்கம் செய்து வருகின்றது. மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயத்திலே மிகவும் கரிசனையாக இருக்கின்றார். முதலிலே மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும். மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்தால்தான் அதன் பிற்பாடு மக்கள் சூழலை பாதிக்க செய்கின்ற செயல்பாட்டில் இருந்து அவர்களை தடுக்க முடியும். இன்று வடக்கு கிழக்கு பகுதியிலே கடந்த யுத்த சூழலினால் பெருந்தொகையான மக்கள் பலவிதத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கணவனை இழந்திருக்கின்றார்கள். குடும்ப பெண்கள் குடும்பத்தை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அது தவிர அங்கவீனர்களாக இருக்கின்றார்கள். அது தவிர விசேட தேவைக்குரியவர்களாக பல வகையிலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களது வாழ்வாதாரத்தை நிறைவேற்றக்கூடிய செயற்பாடுகள் இன்னும் சரியான முறையில் வழங்கப்படாதபடியினால் அவர்கள் சில வளங்களை சட்டத்துக்கு முரணான வகையில் கூட காட்டு வளங்களை கூட அவர்கள் பயன்படுத்துகின்ற நிலைமைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் தொடர்ச்சியாக தங்கள் வாழ்நாளிலே தங்களுக்கான வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய வகையிலான ஒரு தொழில் முயற்சிகளுக்கான ஆதரவோ அல்லது அதற்கான ஏற்பாடுகளோ செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம், தற்காலிகமான செயற்பாடுகளில் தான் அவர்களை ஊக்கப்படுத்துகின்றோம். அவை நிலையான வருமானத்தை பெறுவதற்கான தொழில் முயற்சிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். எங்களது நாட்டை பொறுத்தவரையிலே கைத்தொழிற்சாலைகள் மிக குறைவு. முன்பு இருந்த காலத்திலே நிறைய கைத்தொழிற்சாலை இருந்தது. ஒரு நாடு வளர்ச்சி பெறுவதில் கைத்தொழிற்சாலைகளும் தேவையாக இருக்கின்றது. இங்கிருக்கின்ற வளங்கள் சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆகவே அந்த வளம்படுத்தல் மாத்திரமின்றி கைத்தொழிற்சாலைகள் மூலம் மக்களுக்கான தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டு வறுமைகள் நீக்கப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறான தொழிற்சாலைகள் தற்போது மிக குறைவாக வடக்கு கிழக்கில் இருக்கின்றது. கடந்த யுத்த சூழலால் பெரும்பாலான தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த தொழிற்சாலைகளை மீள கட்டி உருவாக்குகின்ற எந்த நடவடிக்கையையும் இந்த அரசாங்கம் எடுப்பதாக தெரியவில்லை. இயங்கிய தொழிற்சாலைகள் கூட தற்போது தூர்ந்து போன நிலையில் காணப்படுகிறது. இவ்வாறு தொழில் பேட்டைகளை சரியான முறையில் இயக்கினால் அவை இந்த நிலைபெறு அபிவிருத்தியில் ஒரு பங்காக இருந்து கொண்டிருக்கும். குறிப்பாக நான் இந்த இடத்திலே வாழைச்சேனை தேசிய கடலாசி கம்பெனியை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். 1955 ஆரம்பிக்கப்பட்ட இந்த வாழைச்சேனை தேசிய கடலாசி கம்பெனி 1956 வளர்ச்சியை முன்னோக்கி கொண்டு சென்றது. இந்த கம்பெனி ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்க காலத்தில் தான் தேசிய கடலாசி ஆலை உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த ஆலையானது கிட்டத்தட்ட தமிழ், சிங்களம், முஸ்லீம் என்ற பாகுபாடு இன்றி 2000 மேற்பட்ட தொழிலாளர்களை கொண்டு மிகச்சிறப்பாக இயங்கியது. ஆரம்பத்திலே வைக்கோலுடன் ஆரம்பிக்கப்பட்டாலும் அது சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்றபடியினால் பழு மற்றும் கழிவு கடலாசிகள் மூலம் அந்த தொழில் நடைபெற்று வந்தது. 1994 1995 ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்க காலத்தில் கௌரவ பிரதம மந்திரி தற்போதைய பிரதம மந்திரி அவர்கள் கைத்தொழில் அமைச்சராக இருக்கும் போதுதான் அந்த தேசிய கடலாசி கம்பெனி வர்த்தக விருதை பெற்றது. சிறந்த விருதென்ற 2 தடவை பெற்றிருக்கின்றது. அந்த தேசிய கடலாசி கம்பெனியின் வருமானத்தில் தான் எம்பிலிப்பிட்டியா தொழிற்சாலையானது கடலாசி ஆலையானது 1976 ஆரம்பிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி அந்த தேசிய கடலாசி கம்பெனியினால் இந்த தேசிய கடலாசி ஆலையின் வருமானத்தில் தான் யூனியன் பிளஸ்லே ஒரு கொழும்பிலே ஒரு தலைமை காரியாலயத்தை அமைத்தார்கள். கடைசியாக அண்மை காலங்களிலே 205 மில்லியனுக்கு வித்து காசை எடுத்து விட்டார்கள். ஆனால் அந்த எம்பிலிப்பிட்டியா தொழிற்சாலை வீழ்ச்சி பெற்று போகின்றது என்றதும் உடனடியாக ஆஸ்திரேலியாவுக்கு அதனை ஒப்புவித்து அவுஸ்லங்கா என்ற ஒரு ஒப்பந்தத்தின் கீழே அந்த தொழிற்சாலையை இயக்க முற்பட்டார்கள். ஆனால் இந்த வர்த்தக விருதை பெற்றுக் கொடுத்த இந்த வாழைச்சேனை தேசிய கடலாசி கம்பெனியை யாரும் கவனிப்பதாக தெரியவில்லை. கௌரவ முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா அவர்களின் காலத்திலே அவர் அப்போது கொண்டு வந்த கமுதாவ திட்டத்திற்கு பெருந்தொகை நிதியை வாழைச்சேனை தேசிய கடலாசி கம்பெனி காலை வழங்கியது, பெரும் சேவைகளை வழங்கியது, அந்நிய செலாவணியை பெற்றுக் கொடுத்தது, சுற்றுலாவுக்கான ஒரு துறையாக கூட அது விளங்கியது. ஆனால் இன்று அதை மூடுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. நாங்கள் முன்பு கூறும்போது இந்த அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் என் கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் கூட அவர்கள் கூறியிருந்தார்கள் என்னவென்றால் இதற்கான முதலீடுகள் தேவை என்று. ஆனால் முதலீட்டாளர்களை கொண்டு வந்திருக்கிறோம், கொரியன் முதலீட்டாளர் வந்திருக்கின்றார்கள், அவர்கள் 20,000 மில்லியன் டாலர்களை இந்த தொழிற்சாலைக்காக பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் அப்போதும் அங்கு ஐடி பார்க்கு போட வேண்டும், ஆகவே அதற்கு அனுமதி இல்லை என்று வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் ஏற்க முடியாது. ஐக்கிய தேசிய கட்சி காலத்திலே அது உருவாக்கப்பட்டது, ஐக்கிய தேசிய கட்சி காலத்திலே மூடப்படுவதற்கு நாங்கள் அனுமதி அளிக்க முடியாது. நல்லாட்சி என்று கூறுகின்ற இந்த ஆட்சி காலத்திலே இவ்வாறான செயற்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆகையால் அந்த தொழிற்சாலை விரைவாக ஆரம்பிக்கப்பட வேண்டும், முதலீட்டாளர்கள் தயாராக இருக்கின்றார்கள், ஆகவே அந்த வகையில் அந்த தொழிற்சாலைகளை கொண்டு செல்ல வேண்டும். ஏன் சொல்லுகின்றேன் என்றால் இந்த தொழிற்சாலைகளை ஆரம்பித்து முன்பு யுத்தத்திற்கு முன்பிருந்த தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டால் வடக்கு கிழக்கு பகுதியிலே இருக்கின்ற வேலையில்லா பிரச்சனையும் வறுமை நிலையும் ஓரளவு குறைத்து கொள்ளலாம். அவ்வாறு வரும்போது ஒரு நிலை பேரான ஒரு அபிவிருத்தி அங்கு ஏற்படும், நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய அபிவிருத்தி அங்கு ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அதற்கு மாறாக என்ன செய்கின்றார்கள், மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மட்டக்களப்பு மாவட்டம் மிகவும் வறுமையில் இருக்கிறது, வறுமை சுட்டியிலே அது காட்டப்படுகின்றது. ஆனால் அங்கு என்ன நடந்திருக்கிறது, அந்த வறுமை சுட்டியில் அந்த மாவட்டம் இருக்கும்போது அந்த மாவட்டம் மதுபான பாவனையில் கூடுதலாக இருக்கிறது, மனித வளத்தை பாதிக்கின்ற மதுபான பாவனை. ஆகவே மதுபான பாவனையில் அது கூடியதாக இருக்கும்போது அங்கு கல்குடாவிலே கும்பரமூலை என்ற பகுதியிலே ஒரு எதனால் தொழிற்சாலையை கொண்டு வந்து கட்டுகின்றார்கள். இதுதானா நிலைத்திருக்கக்கூடிய அபிவிருத்தி, ஒரு சமூகத்தை அளிக்கக்கூடிய ஒரு தொழிற்பேட்டை தான் அங்கு அமைக்கப்பட வேண்டும். இது யார் அமைத்தார்கள், இப்போது பிணைமுறி என்று சொல்லி விசாரணைக்குள் போய்கொண்டிருக்கின்ற அர்ஜுன் மகேந்திரனின் மருமகனாகிய அலோசியஸ் இதன் தவிசாளராக இருந்து இந்த நடவடிக்கையை செய்கின்றார். கிட்டத்தட்ட 400 கோடி அளவிலே இதற்கு செலவிடப்படுகின்றது. இதை நிறுத்துங்கள் என்று நாங்கள் இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அம்பாறையிலே ஒரு தோல் தொழிற்சாலை உருவான போது கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேல் நிதி வளத்தோடு அதை பௌத்த குருமார்கள் எதிர்த்தார்கள் என்றபடியினால் உடனடியாக மூடப்பட்டது. ஆனால் இந்த தொழிற்சாலை எதனால் தொழிற்சாலை அங்கிருக்கின்ற மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும், சமூகத்தை பாதிக்கும் என்ற வகையில் பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டு முஸ்லீம் சமூகமும் தமிழ் சமூகமும் எதிர்த்த போதும் ஆனால் இன்று வரை மூடப்படாமல் இருக்கின்றது. இது ஏன், இது நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அபிவிருத்தியை இது ஏற்படுத்துமா, சிந்தியுங்கள். கௌரவ தலைமைதாங்கு உறுப்பினர் அவர்களே, இந்த தொழிற்சாலை மூடப்பட வேண்டும், உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இதற்கு குறை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் இதன் பின்னணியில் இருப்பதால் இந்த அரசாங்கத்திலும் பழி சுமத்தப்படுகிறது. நல்லாட்சி என்று கூறுகின்ற இந்த அரசாங்கம் இந்த பழியை ஏற்க தயார் என்றால் வைத்துக் கொள்ளுங்கள், தயார் இல்லை நாங்கள் உண்மையிலேயே நல்லாட்சி தான் செய்கின்றோம் என்றால் உடனடியாக அந்த எதனால் தொழிற்சாலையை மூடுங்கள். அதனால் நிலவளம் பாதிக்கும், நீர்நிலை பாதிக்கும். நெல்லை அவர்கள் தானியத்தை பயன்படுத்த என்று கூறுகிறார்கள். ஆகவே நெல் மழை குறைந்ததனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அரிசியின் விலை மிக விரைவாக அதிகரித்தது. ஆகவே முழு அரிசையும் நெல்லையும் அவர்கள் கொள்வனவு செய்வார்களாக இருந்தால் அங்கு விலை மிக கூடுதலாக அதிகரிக்கும். ஆகவே இதனால் பாதிக்கப்படுபவர் சாதாரண வறிய மக்கள் தான். ஆகையால் நிலைத்திருக்கக்கூடிய அபிவிருத்தியை எதிர்பார்க்க நாங்கள் இந்த மதுபானத்தின் மூலம் அபிவிருத்தியை எதிர்நோக்கி செல்லக்கூடாது. ஒரு நாட்டிலே மனித சமூகத்தை பாதுகாப்பது தான் மிகவும் முக்கியமானது. ஆனால் மனித சமூகத்தை அழித்து வருமானம் தேட யாரும் சிந்திக்கக்கூடாது. ஆகையால் இந்த எதனால் தொழிற்சாலையை இந்த நல்லாட்சி என்று கூறுகின்ற அரசாங்கம் உடனடியாக நிறுத்த முன்வர வேண்டும், தடை செய்ய வேண்டும். குறிப்பாக இது சார்பாக போதையற்ற நாட்டை உருவாக்குவோம் என்று நிலையான அபிவிருத்தியை, அதாவது நிலைத்திருக்கக்கூடிய அபிவிருத்தியை எதிர்நோக்கி அதற்கு பொறுப்பான ஒரு அமைச்சராக இருக்கின்ற இந்த நாட்டின் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் பெரும் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றார். அதன் நிமித்தம் நாங்கள் அவரிடம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இஸ்லாமிய மக்கள் பிரதிநிதிகளும் தமிழ் பிரதிநிதிகளும் நாங்கள் கையொப்பமிட்டு ஒரு மகஜரை சமர்ப்பித்திருக்கின்றோம், உடனடியாக அந்த தொழிற்சாலையை நிறுத்துங்கள் என்று. அவர் அதற்கான ஒரு குழுவை நியமித்திருப்பதாக எங்களுக்கு அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றார், அனுப்பியிருக்கின்றார். ஆனால் பதில் கிடைத்திருக்கிறது, அந்த தொழிற்சாலை நிறுத்தப்பட்டதாக நாங்கள் இன்னும் அறியவில்லை. ஆகவே இது ஜனாதிபதி கொண்டு வருகின்ற போதையற்ற நாட்டை உருவாக்குவோம் என்ற அந்த கொள்கைக்கு முரணான ஒரு செயற்பாடாக இந்த தொழிற்சாலை தாவிப்பு நடந்திருக்கின்றது. அதனை தாவிப்பதிலே சில புத்திஜீவிகளும் பின்னணியாக இருக்கின்றார். அலோசியஸ் அந்த அளவுக்கு பணத்தை கொட்டுகின்றார். சில வைத்தியர்கள் பின்னணியாக இருக்கின்றார். பின் வழியால் நியாயமான பணம் விளையாடுகின்றது. ஆகவே பின் வழியால் போகின்ற அந்த பணத்திற்காக மனித சமூகத்தை சூறையாட முடியாது. ஆகையால் நிலையான நீடித்திருக்கக்கூடிய அபிவிருத்தியை எதிர்பார்க்க நாங்கள் இவ்வாறான நிலையில்லாத மனித சமூகத்தை அழிக்கக்கூடிய போதைப் பொருள்களில் உற்பத்தி நிலையத்தை நிறுத்த வேண்டும், தடை செய்ய வேண்டும். அது தவிர நாங்கள் இயங்காமல் இருக்கின்ற பல தொழிற்சாலைகள் இருக்கின்றது, புதிய தொழிற்சாலைகள் இருக்கின்றது, அவற்றை கொண்டு வந்து நாங்கள் தொழில் பேட்டைகளை உருவாக்க வேண்டும். மக்கள் இன்று குறிப்பாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பகுதியிலே வேலையில்லா பிரச்சனை என்பது மாபெரும் பிரச்சனையாக பூதாகரம் எடுத்து நிற்கின்றது. படித்த பட்டதாரிகள் கூட வீதிகளில் பல நாட்களில் வேலை கேட்டு கவலையீர்ப்பு போராட்டம் நடாத்த வேண்டிய துப்பாக்கிய நிலையில் இருந்தார்கள். அவை இவற்றிலெல்லாம் மாற்றம் வேண்டும். இவ்வாறான மாற்றம் ஏற்பட்டால்தான் நீடித்திருக்கக்கூடிய ஒரு நிலையான அபிவிருத்தியை நாங்கள் கொண்டு வர முடியும். ஆகவே அதிலே அரசு கவனம் செலுத்த வேண்டும். அடுத்தது விவசாயத்துறையை விருத்தி செய்வது. இந்த விவசாயத்துறையிலே நாங்கள் கூடுதலாக கூடிய விளைச்சல் பெற வேண்டும் என்பதற்காக நவீனமான பொருட்களையும் அதே நேரத்தில் கிருமிநாசினிகளை கூட நிலங்களுக்கு நாங்கள் பயன்படுத்துகின்றோம். விவசாய நிலங்களுக்கு இவை அந்த நிலத்தின் வளத்தை பாதிக்கின்ற ஒரு வகையில், அதே நேரத்தில் கூடிய விளைச்சலை அவை ஒரு வகையில் தந்திருந்தாலும் நீடித்திருக்கக்கூடிய ஒரு நிலை வேறான அபிவிருத்திக்கு இது தடையாக இருக்கின்றது. ஏனென்றால் பிற்கால சமூகத்திற்கு அந்த மண் வளமற்ற மண்ணாக மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த நிலையிலே அங்கு நாங்கள் இரசாயன பசலைகளை பாவிப்பதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். அது தவிர நாங்கள் எங்களது வாழ்க்கை தரத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கின்றது. வாழ்வு தரத்தை மேம்படுத்துவதற்காக வாழ்வின் எழுச்சி என்ற வகையிலே சமூர்த்தி திட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் அதில் என்ன முன்னேற்றம் காணப்பட்டிருக்கிறது? மட்டக்களப்பு மாவட்டத்திலே 2006 ஒரு பணிப்பாளர் அந்த மாவட்ட வாழ்வின் எழுச்சி என்கின்ற அந்த இதற்கு பணிப்பாளராக வந்தார். அவர் 2006 வரும்போது மட்டக்களப்பின் வறுமை நிலை 10.6. ஆனால் அவர் கிட்டத்தட்ட 35,000 பேருக்கு சுயதொழிலுக்கு உதவி கொடுத்திருக்கின்றார் மாவட்டத்திலே. ஆனால் இப்போது வறுமை நிலையை பார்த்தால் 20.4.
கௌரவ உறுப்பினர்களே,
2 தருமாறு. ஆகவே அங்கு பாருங்கள், வறுமை நிலை அதிகரித்திருக்கிறது. 35,000 பேருக்கு சுயதொழிலுக்கு கொடுத்தும் வறுமை நிலை அதிகரித்திருக்கிறது. அவ்வாறானால் இந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் இந்த அரசு நிறுவனங்கள் எவ்வாறு செயற்பட்டிருக்கின்றன? அவ்வாறு இருந்தால் நிலையான நீடித்திருக்கக்கூடிய ஒரு அபிவிருத்தியை நாங்கள் உருவாக்க முடியுமா? இவற்றிலெல்லாம் நாங்கள் துரிதமான ஆராய்வை அரசாங்கம் மேற்கொண்டு தகுந்த முறையில் அந்த பயன்பாடுகள் அரசு உதவிகள் மக்களை சென்றடைவதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து நாங்கள் குடியேற்றங்களை அமைக்கும் போது இந்த காடுகளை அழிப்பதை கூடிய வரையிலே குறைத்து கொள்ள வேண்டும். பதிலாக மக்கள் மத்தியிலே இந்த மரங்களை உருவாக்குகின்ற செயற்பாடுகளை கொண்டு வந்து சூழல் பாதிப்படைவதை நிறுத்த வேண்டும். சூழல் பாதிப்பு மனித சமூகத்தையே பாதித்துவிடும். இவ்வாறு பல வழிகளை நாங்கள் ஆராய்வதற்கு முடியும். எல்லாவற்றிற்கும் மூலமாக இந்த நாட்டிலே நீடித்திருக்கக்கூடிய ஒரு அபிவிருத்தி வேண்டுமாயின் இந்த நாட்டில் இருக்கின்ற இனப்பிரச்சனை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். இந்த நாட்டு மக்கள் பாகுபடுத்தக்கூடாது. இந்த நாட்டு மக்களை, இந்த நாடு எல்லா மக்களுக்கும் உரிய நாடாக, இன மத வேறுபாடற்ற நாடாக கொண்டு வரப்பட்டால்தான் ஒரு நிலையான அபிவிருத்திக்கு இந்த நாடு திட்டமிட முடியும். ஆகவே இங்கிருக்கின்ற இந்த நாட்டில் இருக்கின்ற குறைவான இந்த தேசிய இனங்களின் உரிமைகள் மதிக்கப்பட்டு அவற்றுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறு மேற்கொள்ளப்பட்டால் இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் நாங்கள் இலங்கையர் என்ற ஒருமித்த குரலோடு அவர்கள் எழுந்து நிற்கும் போது நிலையான அபிவிருத்தி பின்னோக்கி செல்வதாக அமையும் என்று கூறி எனக்கு நேரம் தந்த குழுக்களின் தவிசாளருக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன்.
நன்றி. சண்டித் சமரசிங்க
ගරු කාර්යසභාතුමනි, ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා මට මේ අවස්ථාව ලබා දුන්න එක ගැන. ඒ වගේම අද මේ ඉතා වැදගත් පනත මේ ගරු ජයවික්‍රම පෙරේරා ඇමතිතුමා මේ සභාවට ඉදිරිපත් කරලා තිබෙනවා. ඒ වගේම අපි මේ පනති දිහා බලපුවාම තිරසාර සංවර්ධනය සහ ඒ ඉලක්කයන් දිහා බලපුවාම ඊට පෙර අපි පොඩ්ඩක් අතීතයට යා යුතුයි. අපි දන්නවා ශ්‍රී ලංකාව නිදහස් ලබා ගත්තේ 1948 පෙබරවාරි මාසයේ 4 වෙනිදා. එදා ඉඳන් විශාල පරිවර්තනයක් මේ රට තුර ඇති වුණා. පාරිසරික වශයෙන්, සමාජීය වශයෙන්, ආර්ථික වශයෙන් සහ දේශපාලන වශයෙන්. මේ තුලදී ගරු සභාපතිතුමනි, මේ පරිවර්තනයන් එක්ක අපි දන්නවා විශාල මුදල් සම්භාරයක් විවිධ ආණ්ඩුන් ඔස්සේ යෙදු වුණා. ව්‍යාපෘතිවලට සංවර්ධනයන් සඳහා යෙදු වුණා. හැබැයි අපි බලන්න ඕනේ මේවා යෙදලා යනකොට මේවා හරියටම මේ මුදල ඒ සංවර්ධනය වෙන ව්‍යාපෘතිවලට ගියාද? ඒ තුලින් පරිසරයට පමණක් නෙමෙයි සමාජයට ආර්ථිකට ඇතුනේ මොනවද කියන එක කවුරුත් හරියට බලලා නැහැ. මොකද එහෙම වුණා නම් මීට වඩා සංවර්ධනයක්, තිරසර සංවර්ධනයක් ඇති වෙලා තියෙන්න ඕනේ ගරු සභාපතිතුමනි. ඒ වගේම මේ කාරණේ දිහා බලාගෙන යනකොට අපි දන්නවා විශේෂයෙන්ම ශ්‍රී ලංකාවේ ලංකාවට විවිධ ආකාරයෙන් බලපෑම් තිබ්බ පළවෙනි දේ තමයි අවුරුදු 30ක යුද්ධය. ඒ වගේම පිටරටින් දුන්න ඩෝන නැත්තම් සමාගම් වලින් මුදල් ලබා දුන්නා එක එක්කෙනාගේ ඒ පරමාර්ථයන් ඉෂ්ට කරගන්න. හැබැයි ඒවා මේ ඒ සමාජයට, ලංකාවේ ඒ ප්‍රදේශවලට, ජනතාවට සරිලනවද කියලා බැලුවේ නැහැ. නැතුව ඒ මුදල් වියදම් කරලා, හැබැයි ඒ තුලින් මේ සංවර්ධනයක් තිරසර සංවර්ධනයක් ඇතිවාද කියන එක එතන ලොකු ප්‍රශ්නයක් තිබෙනවා. ඒ වගේම අපි දන්න දෙයක් තමයි විශේෂයෙන්ම යුද්ධෙන් පසු සංවර්ධනයක් කරා පහුගිය රජය ගෙන ගියා. ඒ වගේම හිතූ මතේ තීරණ අරගෙන එම ආණ්ඩුව ගුවන් තොටුපළවල් හැදුවා. ඒ වගේම වරායවල් තැනුවා, ක්‍රීඩා පිටි හැදුවා. මේවා හදනකොට හරියට ඒව අවශ්‍යද, ඒ තුලින් වෙන පරිසරේ හානිය නැත්තම් එන්වයරන්මෙන්ටල් ඉම්පැක්ට් එක මොකද්ද කියලා බැලුවද කියන එක අපිට ගරු සභාපතිතුමිය අහන්න වෙනවා. ඒ මන්ද අපි දන්නවා මේ සංවර්ධනයත් එක්කම අපි දැක්ක දෙයක් තමයි ජනාවාස පංගුවකට අයින් වෙන්න වුණා. ඒ වගේම රටේ තිබෙන විශේෂයෙන්ම පරිසරය සහ වනජීවීන්ට ලොකු ප්‍රශ්නයක් ඇති වුණා. ඉතින් මේ වගේ ප්‍රශ්න තුලින් අද මේ තිරසර සංවර්ධනය හරහා මේ අපි දන්නවා දීලා තියෙන මේ කරුණු කාරණා 17ක් මේවා ඉටු කරගන්නේ 2030 කොහොමද කියන තැනටත් ඇවිල්ලා තියෙනවා. අපි තිරසර සංවර්ධනයක් මේ එක්සත් ජාතීන්ගේ අපි අත්සන් කරා මං හිතන්නේ සෙප්තැම්බර් 15 දෙදස් පහලේ සෙප්තෙම්බර් මාසේ. එතකොට මේ සමිතියන් වලට 14 යයි යන්නේ කොහොමද කියන එක තමයි මෙතන තියෙන ප්‍රශ්නේ. ඒ මන්ද අපි දන්නවා අපි සෑම දිනෙකම කතා කරනකොට කතා කරන්නේ පළවෙනි දේ දරිද්‍රතාවය. මේ පළවෙනි 17 කරුණු 17 පළවෙනි එක දරිද්‍රතාවෙන් තොරවීම, දෙවෙනි එක කුසගින්න නැති කිරීම, තුරන් කිරීම. හැබැයි ගරු සභාපතිතුමනි, මේවා නැතිකරන්න මොකද්ද අපි ලංකාව මේ රටක් හැටියට, ආණ්ඩුවක් හැටියට ගත යුතු පියවර කියන මොකද්ද කියන එක කවුරුත් තව හිතලා නැහැ. ඒක එතෙන්ට අපි ආ යුතුයි. මොකද මේ සියලු දෙයක්ම අපි දන්නවා යම් මේ නැති කරන්න නම් මේවා අපිට මේ ඉලක්ක සපරන්න නම් අපි සියලු දෙනාට අමතක වුණු කරුණාතිනේ 16 වෙනි එක. ඒ තමයි තිරසර සංවර්ධනයේ පිණිස සාමකාමී හා සංගීත සමාජ ප්‍රවර්ධනය යුක්තිය උදෙසා සැමටම ප්‍රවේශය ලබා දීම සහ ඵලදායි වගකීම් සහිත සංගීත ආයතන ගොඩනැගීම. මේ ශක්තිමත් ආයතන ගොඩනැගීම, සාමය, නීතිය, මේ කියන දේ ඉතා වැදගත් කියන එක, මේ ඊළඟ විනිවිදභාවය ඉතා වැදගත් කියන එක මම මේ වෙලාවේ කියන්න ඕනේ ගරු සභාපතිතුමනි. මේ 16 වෙනි කරුණ අපි හරියට නොකර අනික් එක කරුණකට ගියත් 2100 බැරි වෙනවා අපිට මේ අපේ මේ තිරසර රටක් මේ පරිවර්තනයට යන්න. අපි දන්න දෙයක් තමයි විශේෂයෙන්ම මේ ඒ 16 වෙනි කරුණට යනකොට අපිට තව ශ්‍රී ලංකාවේ අමතකුණ දෙයක් තියෙනවා, නැත්තම් කොටසක් ඉන්නවා ඒ ගැන වැඩ කරගෙන යන. ඒ තමයි ඇගයීම්. අපි ව්‍යාපෘතියක් ගත්තත් අපි දන්නවා ව්‍යාපෘති ග්‍රාමීය මට්ටමින් සිදුවෙනවා, ප්‍රාදේශීක මට්ටමින් සිදුවෙනවා, පළාත් මට්ටමින් සිදුවෙනවා, ජාතික මට්ටමින් සිදුවෙනවා පංගුවක් වෙලාවට. අපි දන්න දෙයක් තමයි මේ ව්‍යාපෘති කරගෙන යනකොට ඇගයීම් කියන එක හරියට කරන්නේ නැති එක. විශේෂයෙන්ම ව්‍යාපෘතිය පටන් ගන්නවා නම් ඇගයීම පළවෙනිය පටන් ගන්නකොට ඇගීමක් කරන්න ඕනේ. ඒ වගේම ව්‍යාපෘති යන ගමන් මගදී ඇගීමක් කරන්න ඕනේ. ඊළඟ ව්‍යාපෘති ඉවර වෙනකොට තවත් ඇගීමක් කරන්න ඕනේ. මේක මේ එතකොට ඒ තුලින් තමයි මේ ව්‍යාපෘතිය සාර්ථක වෙලා ජනතාවට අවශ්‍ය ප්‍රතිඵල ලැබෙන්නේ. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි, තව කාරණයක් තමයි විශේෂයෙන්ම අපි දන්නවා මේ සමාජ සාධාරණයක් මේ හරහා කරන්න බලාපොරොත්තු වෙනකොට අපි සෑම දෙයක්ම අපිට දැන් තාක්ෂණයේ තිබෙනවා පාවිච්චි කරලා විනිවිද භාවයක් තිබෙන්න ඕනේ. ඒ කියන්නේ ජනතාවට, මේ රටේ ඉන්න ජනතාවට, පුරවැසියන්ට ඒ කරන ව්‍යාපෘතිවල ඒ සංවර්ධනයන් වලට ඒ මොකද්ද වෙන්නේ කියන එක අන්තර්ජාලය මගින් හරි බලන්න පුළුවන් වෙන්න ඕනේ. ඒ වගේම ඒ ජනතාවගේ අදහස් ඒ පවතින ආණ්ඩුවට ලබා දෙන්න ක්‍රමවේදයකුත් ඇති විය යුතුයි කියන එක ගරු සභාපතිතුමනි මේ වෙලාවේ අපි කියන්න කැමතියි. ඒ වගේම අපි දැක්කා අද විශේෂයෙන්ම අපේ ගරු ඇමතිතුමා,
ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි දෙකක් තියෙනවා.
හරි. අපේ ගරු ඇමතිතුමා මේ කාර්යභාරයට ඉතා විශාල වශයෙන් කැප වෙලා කටයුතු කරනවා. එතුමා සෑම විටම විශේෂයෙන්ම වනජීවීන් පැත්තෙන්, ඒ වගේම විශේෂයෙන්ම මේ පරිසරය පැත්තෙන්, ආගමික පැත්තෙන් සෑම විටම බලන්නේ මේ කාර්යයන් නිසියාකාරව අපේ රටේ ජනතාවට ඉටු කරලා දෙන්න. ඒ වගේම අද අපි දන්න දෙයක් තමයි මේ අලි මිනිස් ගැටුම. මේ අලි මිනිස් ගැටුම දිහා බලපුවහම මේ තුලින් විශාල ප්‍රශ්න අපි දන්නවා ගොඩ නැගිලා තිබෙනවා. පංගුවක් මං හිතන්නේ අවුරුද්දකට අලි 175ක් නැති වෙනකොට විශේෂයෙන්ම පවුල් මිනිස් ජීවිත 50ක් විතර මං හිතන්නේ නැති වෙලා තිබෙනවා. ඉතින් මේ වාගේ වෙනකොට මේ අර්බුදයට දීර්ඝකාලීන විසඳුම් හොයන්නේ නැතුව අපි දැකලා තියෙනවා පංගුවක් වෙලාවට මේ කෙටිකාලීන විසඳුම් වලට යන එක. ඒක මං හිතන්නේ ඒ හරහා ඒ තුලින් සමාජය විශේෂයෙන්ම ජනතාව, ඒ වගේම මේ වන අලියා, ඒ වගේම අනිකුත් සත්තුන් විශාල පීඩනයකට පත් වෙලා තිබෙනවා. අපි දන්නවා එදා තිබ්බේ මේ විදුලි රැහැන් එහෙම නැත්නම් ඉලෙක්ට්‍රික් ෆෙන්සිං ආවේ මේ ෂෝට් ටර්ම් සොලියුෂන් නැත්නම් තාවකාලික සොලියුෂන් එකක් හැටියට තමයි ආවේ. හැබැයි අද ඒක දීර්ඝකාලීන මේ සොලියුෂන් එක නැත්නම් ලොง ටර්ම් සොලියුෂන් එකකට ඇවිල්ලා තිබෙනවා. ඉතින් මේ 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 මේවා දිහා බලපුවාම අපිට පේන්නේ මේ තාක්ෂණය ලැබෙන තාක්ෂණය හරියට භාවිතා කරනවද, ඒ වගේම මේ අලින්ගේ හැසිරුම් රටා බලනවද, මොකද්ද වෙන්නේ කියන එක තමයි අපිට මේ ප්‍රශ්නේ. අපි දන්නවා ගරු ඇමතුමා ඒවට හරි ක්‍රියාමාර්ග ගයි. ඒ වගේම අපේ දක්ෂයන් මේ රටේ සිටිනවා මේ සෑම දෙයකටම. අපිට අවශ්‍ය වෙන්නේ නැහැ පිටරටින් ඇවිල්ලා අවශ්‍ය දේවල් තියෙනවා ගන්න පුළුවන්. සෑම විටම මේ කන්සල්ටන්ට්වරු ගෙනල්ලා මේකේ මේ වන සංරක්ෂණය ගැන, වන ජීවීන් ගැන, ඒ වගේම මේ සංරක්ෂණ වැඩසටහන් ගැන අපිට කටයුතු කරන්න අවශ්‍ය වෙන්නේ නැහැ. මොකද මේ රටේ ඒ වගේ දැනුම් සම්භාරයක් තිබෙන පුද්ගලයන් සභාපතිතුමා සිටිනවා. ඒ වගේම අද අපි විශේෂයෙන්ම මේ
මන්ත්‍රීතුමා කාලය අවසන්
මට විනාඩියක් දෙන්න ගරු සභාපතිතුමා. මෙම තිරසර සංවර්ධනයේ මේ ඉලක්කයන් සඳහා යනකොට අපි කියා සිටින්නේ විශේෂයෙන්ම මේ තාක්ෂණය හරියට උපයෝගී කරගෙන අර 16 වෙනි කරුණ වැදගත්ම කරුණ 16 වෙනි දේ කරුණ හරියටම පාවිච්චි කළා. ඒ කියන්නේ ශක්තිමත් ආයතන සාමය නීතිය විනිවිද භාවය කියන එක ඇති කළා කටයුතු කරන්න කියලා ඉල්ලමින් මගේ වචන සභාවසන් කරන ස්තුති.
බොහොම ස්තුති ගෞරව ශ්‍රීමති සාන්දි ශ්‍රීස්කන්ද රාජ.
நிலை புலன்தகு அபிவிருத்தி தொடர்பான இன்றைய சட்டமூல திருத்தத்திலே உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைய நமது நாட்டிலே இந்த நிலைபேறான அபிவிருத்தி தொடர்பான பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை முன்னெடுக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தின் தேவையில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த நிலையிலேதான் சர்வதேச ரீதியாகவும் நாடுதளாவிய ரீதியாகவும் பல்வேறு விதமான தேசிய கொள்கைகள் உருவாக்கப்பட்டு அதற்கான அமைச்சு, அதற்கான அலுவலகங்கள், அதற்கான சுற்று நிருபங்கள் கொள்கைகள் என்பன வகுக்கப்பட்டிருப்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தாலும் நடைமுறையிலே ஒரு நிலைபேறான அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அல்லது ஒரு குடும்பத்தின் அதற்கு சமகமாக ஒரு குடும்பத்தின் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலே எவ்வாறான ஒரு செயற்பாடு இருக்கின்றது என்பதனை நாம் உற்று நோக்குவோமானால் இந்த யுத்தம் முடிவடைந்து வடக்கு கிழக்கு பகுதியிலே 9 வருட காலங்களாக இந்த யுத்தத்திலே இழந்து போன, யுத்தத்தில் தோற்று போன அந்த மக்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலே அல்லது அவர்கள் ஒரு நிலையான வருமானத்தை ஏற்படுத்திய ஒரு நிலை பெயர்த்தகு அபிவிருத்தியை அடையக்கூடிய வகையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதென்றால் அது ஒரு கேள்விக்குறியாகவே கருதப்படுகின்றது. யுத்தம் முடிவடைந்ததன் பின்பு இந்த வடகிழக்கு பகுதியிலே கொட்டப்பட்ட அரச சார்பற்ற நிதிகள் ஏன் இவ்வாறாக அந்த மக்களது குடும்ப வருமானத்தை அதிகரிக்கவில்லை என்பதை நோக்குகின்ற பொழுது அங்கு கொண்டு வரப்பட்ட நிதிகள் அந்த நிதி முதலீட்டாளர்களால் அது சரியாக பயன்படுத்தப்பட்டதா என்பதுதான் அங்கு ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது. இதற்கு பல்வேறு விதமான உதாரணங்களை கூற முடியும். யுத்தத்தின் பின்பு சேவாலங்கா என்னும் நிறுவனத்தினால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விதமான அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதில் குறிப்பாக கோயிங் கிரீன் என்று சொல்லப்படுகின்ற பண்ணை வேலை திட்டம் அங்கு ஆரம்பிக்கப்பட்டதும் அது பல கோடி ரூபாய்கள் கொட்டப்பட்டு இன்று கவனிப்பாரற்று கொட்டப்பட்ட நிதிக்கும் எதுவிதமான பிரயோசனமும் அற்று இருக்கின்ற ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. துணுக்காய், மாந்தகிழக்கு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே பல்வேறு விதமான பண்ணைகள் 100 ஏக்கர் கணக்குக்கு மேற்பட்ட காடுகளை அழித்து பண்ணைகள் அழிக்க அமைப்பதற்காக அங்கு பல கட்டிடங்கள் அமைக்கப்பட்டன. ஆனால் இன்று அவை கைவிடப்பட்ட நிலை மட்டுமல்ல, அந்த கட்டிடங்களிலே இருக்கின்ற பெருமதி வாய்ந்த பொருள்களை அன்றன்றாடு அது களபாடப்பட்டு கொண்டு செல்வது வேதனைக்குரிய ஒரு விடயமாகும். இந்த பண்ணையை மீள ஆரம்பிப்பதற்காக பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் அவை பிரயோசனமற்ற ஒரு நிலையிலேயே காணப்படுகின்றது. இவ்வாறாக அடிப்படையிலே காணப்படுகின்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவற்றை அபிவிருத்தி செய்து மக்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். இந்த யுத்தத்தின் பின்பு எமது மக்கள், குறிப்பாக முயற்சியாண்மையுடைய பெண்கள் குழுவாக இணைந்து பல்வேறு முயற்சிகளில், உற்பத்தி வேலைகளில், சிறு கைத்தொழில், குடிசை கைத்தொழில் வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அவர்களை நேரடியாக ஊக்குவிக்கக்கூடிய வகையிலே எவ்வளவு தூரம் இந்த அரச நிர்வாகம் முன்னெடுத்து செல்லப்படுகின்றது என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக அமைகின்றது. இந்த பெண்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருட்களுக்கான ஒரு சரியான சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுவது இல்லை. இதனாலும் இந்த பெண்கள் தங்களுடைய உற்பத்தி தொழில்களை இடைநடுவிலே விடுவதா, அல்லது தாங்கள் முதலீடு செய்த அந்த உற்பத்திகளுக்கு சரியான ஒரு சந்தை வாய்ப்பு கிடைக்காத நிலையிலே அவர்கள் தொடர்ந்து மனமுடைந்த நிலையிலேயே காணப்படுகின்றார்கள். ஆனால் இவ்வாறு மூலப்பொருள்களை முடிவு பொருளாக மாற்றுகின்ற உற்பத்தி சாலைகள், குடிசை கைத்தொழில்கள், சிறு கைத்தொழில்களை ஆரம்பிப்பதன் ஊடாகவே அந்த மக்களுடைய வருமானத்தை அதிகரித்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இந்த நிலைபேறான அபிவிருத்தியை அடைந்து கொள்ள முடியும். இதனை விடுத்து தொடர்ந்து அரச நிறுவனங்களாலும் அரச சார்பற்ற நிறுவனங்களாலும் பயிற்சிகள் வழங்குவதிலும் விழிப்புணர்வு ஊட்டும் கருத்தரங்குகளை நடாத்துவதிலும் தான் கவனம் செலுத்தப்படுகின்றது. இவற்றினால் பெருமளவு நிதி விரயமாகின்றதே தவிர அங்கு ஒரு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு செயற்பாடுகளை காண முடியாத நிலையே காணப்படுகின்றது. தற்பொழுது அரசினாலே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஷாப்பிங் பேக்குகளை நிறுத்துவது என்ற ஒரு நிலைப்பாடு மிகவும் வரவேற்கத்தக்கது ஒரு விடயமாகும். இந்த இடத்திலே, இந்த உயரிய சபையிலே நான் ஒரு கோரிக்கையை விடுக்கின்றேன். இந்த ஷாப்பிங் பேக்குகளுக்கு பதிலீடாக பயன்படுத்தப்பட இருக்கின்ற துணி பேக் அல்லது அதனோடு இணைந்ததான கடதாசி பேக்குகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு உற்பத்தி சாலையை இந்த வடகிழக்கு பகுதிகளிலே ஆரம்பிப்பதற்கு இந்த அரசு நிதிகளை முதலீடு செய்ய வேண்டும். அதற்கான மனித வளம், அதற்கான மூலவளம், அதற்கான மின்சாரம் என்பன காணப்பட்ட போதும் இவ்வாறு வருமானத்தை ஈட்டக்கூடிய, சந்தை வாய்ப்பை தரக்கூடிய உற்பத்தி சாலைகளை ஏற்படுத்துவதோடு அதற்கான சந்தை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஒட்டு சுட்டான் பகுதியிலே அமைந்துள்ள ஓட்டு தொழிற்சாலை நீர் ஆரம்பிக்கப்படாமல் இருப்பது அந்த மாவட்டத்திலே வேலை வாய்ப்பை வழங்க முடியாதிருப்பதோடு ஏற்கனவே இந்த அனுபவமான வேலை செய்தவர்கள் அங்கு இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அதனுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்க முடியாதிருப்பதும் தொடர்ந்து சுட்டிக்காட்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் இதுவரை எடுக்கப்படாமை மிகவும் வேதனைக்குரியோர் விடயமாக காணப்படுகின்றது. இதனிலும் மேலாக இந்த பிரதேசங்களிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற மூலப்பொருட்களாகவே தென்பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. உதாரணமாக இந்த வடபகுதியிலே இந்த மீள்குடியேற்றத்தின் பின் பால் உற்பத்தி மிகவும் அபரிமிதமான உற்பத்தியாக காணப்படுகின்றது. ஆனால் எமது மக்கள் 1 லிட்டர் பாலை 75 ரூபாய்க்கு விற்றுவிட்டு 100 மில்லி லிட்டர் மைலோ மில்கை 45 ரூபாய்க்கு வேண்டி குடிக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இந்த மூலப்பொருளை அங்கு முடிவு பொருளாக மாற்றக்கூடிய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இதற்கான மனித வளம், அதற்கான மின்சாரம், அதற்கான போக்குவரத்து வசதிகள் என்பன காணப்பட்ட பொழுதும் இந்த ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் நடைபெறாமையினாலே இவை தொடர்ந்து ஒரு பிரச்சனையாகவே காணப்படுகின்றது. இதனை விட விவசாயத்தில் தங்கி இருக்கின்ற இங்கு சம்பந்தப்பட்ட கௌரவ அமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர் சார்பாக ஒரு விடயத்தை நான் இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். அங்கு வடபகுதியிலே தோட்டம் செய்கையிலே ஈடுபட்டிருக்கின்ற விவசாயிகள் குரங்கு தாக்கங்களினால் மிகவும் ஒரு பாரிய அழிவை எதிர்கொள்கின்றார்கள். இதனாலே பல விவசாயிகள் தங்களது தோட்ட தொழில்களை இடைநிறுத்தி அல்லது முற்றுமுழுதாக அதை விடுகின்ற ஒரு நிலைப்பாட்டில் காணப்படுகின்றார்கள். இந்த குரங்கு அழிவிலிருந்து இந்த விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு கௌரவ சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் ஏதாவது ஆக்கப்பூர்வமான அல்லது செயற்பாடுகளை எடுக்க வேண்டும். அதற்கான அவர் ஒரு சரியான பதிலை தர முடியுமா என்பதனையும் நான் இவ்விடத்தில் ஒரு கேள்வியாக முன்வைக்க விரும்புகின்றேன். இதே போன்றுதான் நான் கௌரவ அமைச்சர் அவர்களிடம் இந்த கைவிடப்பட்ட சேவாலங்கா பண்ணையினாலே கைவிடப்பட்ட அந்த பண்ணையை மீள ஆரம்பிப்பதற்கு அங்கோர் யானை வேலியை அதாவது எலக்ட்ரிக் வேலி ஒன்றை அமைத்து தருவதற்கான ஒரு கோரிக்கையை விசேடமாக கொடுத்திருந்தேன். இதற்கும் ஒரு அவர் ஒரு ஆக்கப்பூர்வமான பதிலை தர வேண்டும் என்று நான் இவ்விடத்தில் கேட்டு
நிற்கின்றேன். Please, I have given to my Director General. You contact the officer there. There is your officer, wildlife officer. I mean, advising my secretary that route. Just write and give me short. My secretary is here.
Yeah.
I'll ask him again to follow up and immediately take action.
Okay.
You contact the officer there, wildlife or the GA.
Yeah.
And the officer threatened me. I given ask them to give priority.
Okay,
which you gave me about 2 weeks back.
Okay.
Yeah, we'll be taking. If there is a problem, contact me. Give me a call.
Yeah.
I'll instruct you, then I'll take that action. They okay, have not taken
you.
Action.
Thank you. And also,
that having said all the monkeys, so we are going to train. It's a big problem, I know. Not only there are monkeys and all animals, the nature is taking over. Elephant is coming there, deer and all this. But it's a serious problem.
That is a we very serious action. Problem in our district. And the monkeys problem is very serious problem. The cultivation is destroyed by the monkeys. Yeah. Yeah, okay. Thank you.